திராவிடர் தலைவர், இந்த நாட்டின் செல்வம், சிந்தை அணு ஒவ்வொன்றும் செலுத்திடச் செய்யும் செந்தமிழ் காவலர், சிங்க நடையும் சிங்கார தென்றல் நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவிநடையும் புதிய உரைநடையில் கண்ட பூமான், பூரிப்பால் தம்பிமார் படை மீது விழியோட்டும் கோமான், தங்கத்துட் தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா அவர் புகழ் வாழ்க. கல்லூரி முதல்வர் அவர்களே, தமிழ்த்துறை தலைவர் அவர்களே, சகோதரர் போஸ் அவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆய்வரங்கம் என்று ஒன்று தொடங்கி அதனுடைய முதல் சொற்பொழிவை என்னை நிகழ்த்துமாறு அழைத்ததை நான் மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். அதுவும் அதனுடைய முதல் சொற்பொழிவு அண்ணாவை பற்றி நிகழ்த்த கிடைத்த வாய்ப்பை நான் பெரிதாக மதிக்கிறேன். அண்ணாவை பற்றி, அண்ணா என்கிற பெயர் தெரியாத ஆளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அண்ணா என்கிற பெயர் தெரியும், ஆனால் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. மகாத்மாவை பற்றி ஒருத்தர் சொன்னார், மகாத்மா இஸ் த மோஸ்ட் பாப்புலர் மேன் அண்ட் இஸ் த மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் மேன் என்று ஒருத்தர் ஆங்கிலத்தில் சொன்னான். மகாத்மா எல்லோருக்கும் தெரிந்தவர், ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பவர் என்று ஒரு ஆங்கிலேயன் சொன்னான். அப்போல அண்ணா என்கிற பெயரை பார்க்காமல் தமிழ்நாட்டில் எந்த வீதிகளுக்கும் போக முடியாது, எந்த பத்திரிகையை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அண்ணா யார் என்று கேட்டால் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். இப்படி ஒரு வித்தை எஸ்கே ஜார்ஜ் என்கிற ஒரு பேராசிரியர் மகாத்மாவை பற்றி ஒரு நூல் எழுதினார். அந்த நூலுக்கு பெயர் காந்திஜிஸ் சேலஞ்ச் டு கிறிஸ்டியானிட்டி என்று பெயர். எழுதியவர் ஒரு கிறிஸ்தவர், கேரளத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ பிரிவு, சிறிய கிறிஸ்தவர்கள் என்று பெயர். சிறியர் எஸ்ஒஐ ஐ எஸ்ஒய், அதில் அந்த பிரிவில் வந்த ஒரு பேராசிரியர் எஸ்கே ஜார்ஜ். அவர் எழுதினார் காந்தியினுடைய கிறித்துவ மதத்திற்கு காந்தி தொடுக்கும் சவால் என்று அதற்கு தமிழில் மொழிபெயர்க்கலாம். அந்த நூலில் சொல்லுகிறார், இயேசுநாதரை சிலுவையிலே அறைந்தார்கள், சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து கொன்றார்கள், காந்திக்கு புதிய வழியை கண்டுபிடித்தார்கள். இது காந்தி இருக்கும்போதே எழுதின புத்தகம். அவருக்கு சிலை வைத்து மாலை போட்டு அவருடைய தத்துவங்களை புதைத்து விட்டார்கள் என்று எழுதினார். அதே போல எங்கு பார்த்தாலும் அண்ணா அண்ணா என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்கிற வாய்ப்பை யாரும் தருவதில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு தரப்பட்டதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணாவை பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுவும் தமிழ் படிக்கிற மாணவர்கள், உயராய்வு மையத்திலே உயராய்வு நிலையிலே சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, அப்படி என்ன அவரிடம் சொல்ல இருக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. அண்ணாவை பற்றி நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திலே முதல்வராக இருந்தார் என்பதற்காகவா? அவரை பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் இறந்த நேரத்தில் அவருடைய சவ ஊர்வலத்தில் உலக வரலாற்றில் அதுவரையில் இல்லாத அளவுக்கு அதிகமான மக்கள் அந்த சவ ஊர்வலத்திலே கலந்து கொண்டார்கள். இந்த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இதை பதிவு செய்திருக்கிறான். உலகத்தில் யாருடைய சவ ஊர்வலத்திலும் அவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளவில்லை. அப்படி அவர் என்ன செய்தார், எதனால் அவ்வளவு மக்கள் வந்தார்கள் என்ற கேள்வியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் உங்களுக்கு வரும். மிக மிக சாதாரண குடும்பத்திலே, ஒரு நெசவாளர் குடும்பத்திலே பிறந்தவர் அண்ணா, காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை. அவருக்கு இயற்பெயர் அண்ணாதுரை, அவருக்கு வச்ச பெயர். அவர் 1909 செப்டம்பர் மாதம் 15 பிறந்தார். அவருடைய தாயார் பெயர் பங்காரம்மாள், மிக சாதாரண குடும்பம். அந்த பங்காரம்மாளுடைய அவர் அக்காள் தங்கைகள் மூன்று பேர், நாகரத்தனத்தம்மாள், பங்காரம்மாள், தொத்தா பேர் என்ன, ராஜாமணி அம்மாள். மூன்று அக்காள் தங்கைகளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆண் பிள்ளை அவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் பள்ளியிலே படித்தார். பச்சைப்பன் கல்லூரியிலே போய் பிஏ ஆனர்ஸ் படித்தார். ஆனர்ஸ் படிப்பு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ இல்லை, அந்த கோர்ஸே இல்லை இல்லை. எம்ஏ படிக்க வேண்டிய படிப்பை, எம்ஏ என்பது பிஏ ஸ்கூல் முடித்ததுக்கு பிறகு பிஏ 4 வருஷம், இன்டர்மீடியட் 2 வருஷம், பிஏ 2 ஆண்டுகள், பிறகு எம்ஏ 2 ஆண்டுகள், 6 ஆண்டுகள். ஆனால் இன்டர்மீடியட்டுக்கு பிறகு 4 ஆண்டுகள் படித்து எம்ஏ. இன்டர்மீடியட் முடித்த உடனே 4 ஆண்டுகளில் படிக்க வேண்டிய படிப்பை 3 ஆண்டுகளில் படிக்கணும். அதுக்கு பேர் பிஏ ஆனர்ஸ். அதில் ஒரு முறை தான் தேர்வு எழுதலாம். ஒரு முறை தேர்வு எழுதி தோற்று விட்டால் அது போனது தான், ரெக்கமெண்டட் பிஏன்னு போடுவோம் வாங்குகிற மார்க்கு பார்த்து, மறுபடியும் எம்ஏ படிக்கணும். அப்படி ஒரு பொருளாதார பிஏ ஆனர்ஸ் படித்தார். கொஞ்ச காலம் சட்டக்கல்லூரிலே படிக்க போனார், அதையும் தொடரலை. பிறகு சில இடங்களில் வேலை பார்த்தார், ஆசிரியராக வேலை பார்த்தார், காஞ்சிபுரம் நகராட்சியிலே வேலை பார்த்தார். அந்த இளம் வயதிலேயே சாதாரண குடும்பத்திலே பிறந்த அவர், அவரை படிக்க வைத்தது காரணம் படித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று. அவர் படிக்கிற காலம் ஆங்கிலேயர் ஆண்ட காலம். அன்றைக்கு பிஏ ஆனர்ஸ் படித்து விட்டு ஒருவர் வருவது என்று சொன்னால் பெரிய அரசு பதவிகள் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அந்த சிறு வயதில் ஆசிரியர் வேலைக்கு போகலாம் பச்சைப்பன் கல்லூரியிலே என்று நினைத்து ராஜா சார் முத்தையா செட்டியார் என்பவரிடம் ஒரு சிபாரிசுக்கு அனுப்பினார் ஆசிரியராக போவதற்கு. அப்போது முத்தையா செட்டியார் சொன்னார், நீங்கள் எனக்கு உதவியாளராக இருங்கள். அவர் பெரிய ராஜா, செட்டிநாட்டு அரசர், உதவியாளராக இருங்கள் என்று அவர் சொன்னார். ஆனால் அண்ணா அதை மறுத்துவிட்டார். அன்றைக்கு அவருக்கு உதவியாளராக இருந்தால் அவருக்கு சமூக அந்தஸ்து பணம் எல்லாம் கிடைக்கும், அதையே வேண்டாம் என்றார். அந்த இளம் வயதிலேயே ஒரு பெரிய பணக்காரருக்கு உதவியாளராக இருப்பதற்கு அவருக்கு சம்மதம் இல்லை. பிறகு வேலைக்கே போகவில்லை, பொது வாழ்க்கைக்கு வந்தார். நீதி கட்சி என்று ஒரு கட்சி இருந்தது, அந்த கட்சியிலே உறுப்பினரானார். 37 என்று நினைக்கிறேன், திருப்பூரிலே நடந்த செங்குந்தர் மாநாட்டில் தந்தை பெரியாரை அவர் சந்தித்தார். அது முதல் பெரியாரை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டார். சாகிற வரையில் தனக்கு தலைவர் பெரியார் தான் என்று அண்ணா சொன்னார். பெரியாரை தவிர வேறு யாரையும் அவர் தலைவராக வைத்துக் கொள்ளவில்லை. திராவிடர் கழகத்திலே இருந்தார். திராவிடர் கழகத்திலே பெரியாருக்கு அடுத்தபடியாக இருக்கிற பெரிய தலைவரானார். பெரியாரோடு கருத்து வேறுபாடு வந்தது. 1949 அவரிடமிருந்து பிரிந்து 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை உருவாக்கினார். அதற்கு பொதுச் செயலாளரானார். 57 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். 62 சட்டமன்ற தேர்தலில் தோற்றார். பிறகு ராஜ்யசபா உறுப்பினராக போனார். 1967 முதல்வராக வந்தார். தன்னுடைய கட்சியை தொடங்கிய 18வது ஆண்டில் தமிழகத்தின் முதல்வராக வந்தார். அவர் முதல்வராக இருந்தது 2 ஆண்டுகள் தான். 67 முதல்வரானார். 1969 பிப்ரவரி 3 புற்றுநோயால் அவர் உயிர் பிரிந்தார், அவர் இறந்தார். அவர் முதல்வராக இருந்தது 2 ஆண்டுகள் தான். 2 ஆண்டுகள் மட்டுமே முதல்வராக இருந்து அதனால் முதல்வராக இருந்ததுனால அவருக்கு பெரிய புகழ் இல்லை. அவர் முதல்வராகவும் இருந்தார். முதல்வராக இருந்ததுனால மட்டும் அவருக்கு பெரிய உணர்ச்சோன்னா எல்லா முதல்வருக்கும் அந்த மரியாதை இருக்கணும். இது சுருக்கமாக நான் வாழ்க்கையை சொன்னேன். ராணி என்கிறவரை மணந்தார். கல்லூரியில் படிக்கிற பொழுதே அவருக்கு குழந்தை இல்லை. அவருடைய நாலு பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார். அவருக்கு குழந்தை கிடையாது. இப்படிப்பட்ட அண்ணாவை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அண்ணா என்பவருடைய வரலாறு தான் 1930களுக்கு பிறகு தமிழகத்தின் வரலாறு. 1938 சென்னை ராஜதானியினுடைய முதல் பிரதமராக மூதறிஞர் ராஜாஜி இருந்தார். அவர் காங்கிரஸ் கொள்கையான இந்தி மொழியை பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளியில். அதை எதிர்த்து 38வது ஆண்டில் அண்ணா ஜெயிலுக்கு போனார். அந்த 38ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். 38க்கு பிறகு இன்று வரையிலே அண்ணாவுக்கு தொடர்பில்லாமல் தமிழக வரலாறு இல்லை. தமிழக வரலாறு என்பது அவருடனேயே வளர்ந்திருக்கிறது. அந்த வரலாற்றை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒரு புதிய தமிழகத்தை அவர் உருவாக்கினார். அரசியல் தமிழகத்தினுடைய அரசியலை மட்டுமல்ல, சமூகத்தை, தமிழ் மொழியை, நம்முடைய பண்பாட்டை, ஒழுக்க நெறிகளை, சிந்தனையை அவர் முற்றுமாக பாதித்திருக்கிறார், முற்றுமாக உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் முறையாக தமிழ் படித்து பேசுகிற தமிழ் பேராசிரியர்கள் பேசுகிற தமிழ் அண்ணாவால் பாதிக்கப்பட்ட தமிழ். இன்றைக்கு எந்த கட்சியில் இருக்கிறவனானாலும் சரி, எந்த அரசியல் கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அவர் மேடையில் ஏறி பேசுகிற தமிழ் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட தமிழ். இன்றைக்கு பேனா பிடித்து ஒருவர் பத்திரிகையிலே எழுதுகிறார் என்றால் அவர் எழுதுகிற தமிழ் அண்ணாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ். தமிழ் படிக்கிறவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேணும். நீங்கள் எப்படி என்று கேட்கலாம். அண்ணா அவர்கள் முறையாக தமிழ் படித்தவர் இல்லை. அவருக்கு தமிழ் இலக்கணம் தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். இவ்வளவு தமிழை பாதித்த அண்ணாவுக்கு தமிழ் இலக்கணம் தெரியாது. ஏனென்றால் அவர் படித்ததெல்லாம் ஆங்கிலத்தில். அவர் காலத்தில் தமிழ்னு ஒரு மொழியை படித்தாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லா படிப்பும் ஆங்கிலத்தில். அவர் ஆங்கிலத்திலே மிக புலமை பெற்றவர். ஆங்கிலத்தினுடைய மர்மங்கள் அறிந்தவர். The nuances of language. அந்த மொழியினுடைய அத்தனை மர்மங்களும் அண்ணாவுக்கு தெரியும். ஆங்கில மொழியை அவ்வளவு லாவகமாக கையாள்வார். ஆங்கில இலக்கணம் நல்லா தெரியும். அவ்வளவு ஆங்கிலத்தில் படித்தவர். ஆனால் தமிழை முறையாக படிக்கவில்லை. கண்டதை கற்று பண்டிதனானவன் என்பது போல தமிழ் நூல்களை அவர் பயின்றார். அவராக தமிழ் படித்துக் கொண்டார். அவருக்கு தமிழ் பேராசிரியர் எழுதினார்கள். நானாக கற்பனையாக சொல்லவில்லை. அண்ணா எழுதுகிறார் ஒரு இடத்தில், மோசூர் கந்தசாமி முதலியாரும் இன்னொரு பேராசிரியர், அவரும் எனக்கு தமிழ் இலக்கணம் கற்பிப்பதிலே வெற்றி பெறவில்லைன்னு எழுதினார். ஆகவே தமிழ் இலக்கணம் அவருக்கு தெரியாது. ஆகவே அவர் எழுதிய தமிழ் ஒரு புதிய தமிழை எழுதினார். இது எப்படி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் எழுதிய கட்டுரைகளை, அவருடைய எழுத்துக்களை நீங்கள் படியுங்கள். எத்தனையோ உரைநடை இருக்க, உவே சாமிநாதையர் எழுதுனதை படிங்க. மகாத்துவன சரித்திரம் படிங்க, என் சரித்திரம் படியுங்கள். ஐயர் எழுதின எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றன, கட்டுரைகள் இருக்கின்றன, அவைகளை படிக்கணும். ஒவ்வொரு தமிழ் படிக்கிறவரும் ஐயர் எழுதின அத்தனை நூல்களையும் படிக்க வேணும். இதுவரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இதுவரையில் நீங்கள் படிக்கவில்லை என்றால் அது பாவம். எம்ஏ படிக்க படித்து முடிக்கிறதுக்குள்ள சாமிநாதையர் எழுதியிருக்கிற அத்தனை எழுத்துக்களையும் நீங்கள் படிக்கணும். அப்படி படித்தால்தான் நீங்கள் தமிழ் படித்தவர். அது எப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு அண்ணாவினுடைய கட்டுரைகளை எடுத்து படியுங்கள். இந்த தமிழே வேறாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். வாக்கிய முடிவுகள்னு இருக்குல்ல, எனக்கும் இலக்கணம் தெரியாது. நீங்கள் நான் தப்பாக சொன்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒன்றும் முறையாக இலக்கணம் தெரியாது. வாக்கிய முடிவுகள் இருக்குல்ல, சின்டாக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த வாக்கிய முடிவுகள் தமிழ் முடிவாக இருக்கணும். இப்போ யாரும் தமிழ் பேசுறதில்ல. தமிழில் யார் வேணாலும் மேடையில் ஏறி பேசலான்னு முடிவுக்கு வந்துட்டான். தமிழ் அவ்வளோ எளிய மொழி அல்ல. அவர்கள் அவர்கள் வினையில் வந்து வினை சொல்ல இருக்கிறதை வைத்து முன்னால் இருக்க சொல்லு உரிமையா பண்மையா என்று பொருள் சொல்லணும்னு இலக்கணம் சொல்லுது. எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, அது யாருக்கும் தெரியாது. தப்பு தப்பாக தான் நம்ம பேசுகிறோம். மாடுகள் வந்ததுங்கிறான், மாடுகள் வந்தனன்னு சொல்லணும், அது உண்மை அன்றுன்னு சொல்லணும். அது அல்லன்னு அல்லங்கிறது பண்மை. இந்த வேறுபாடே நமக்கு தெரியறதில்ல. தமிழ் படிக்கிறவங்களுக்கும் தெரியறதில்ல. தமிழே படிக்காமல் தமிழ் பேசுகிறவனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம டிவி தமிழ் இருக்கு பாருங்கள், தமிழே இல்லாத ஒரு தமிழ் இருக்க டிவியில் பேசுகிறானு, அதுதான் தமிழாக இருக்கு. ஆகவே நீங்கள் சாமிநாதையருடைய தமிழை, ஏனென்றால் உவேசா அவர்களுக்கு ஏபிசிடி 24 எழுத்து இருக்கிறது என்பது கூட தெரியாது. ஆங்கிலமே சுத்தமாக தெரியாது. அவருடைய தமிழை நீங்கள் படித்து விட்டு அண்ணாவுடைய தமிழை படித்தால் ஒரு முற்றாக மாறுபட்ட ஒரு தமிழை நீங்கள் பார்க்கலாம். அது ஏன் அப்படி வந்தது என்றால், அண்ணா அவர்கள் படித்ததையெல்லாம், தான் சிந்தித்ததையெல்லாம், படித்ததெல்லாம் ஆங்கிலத்தில், அவர் நிறைய சிந்தித்தார். மக்களுக்கு சொல்ல வேணும், மக்களுக்கு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக, அறிவு போட்ட வேண்டும் என்பதற்காக அவருக்கு தெரிந்த ஒரு தமிழிலே எழுதினார். அவர் தெரிந்த தமிழிலே, அவர் விரும்பிய ஒரு நடையிலே எழுதினார். அவர் எழுதிய தமிழ் நடைக்கு முன்மாதிரி கிடையாது. திருவிக்கா போல எழுதினார், சாமிநாதையர் போல எழுதினார், வஉசி போல எழுதினார், மறைமலடிகள் போல எழுதினார் என்று நீங்கள் யாரையும் அவருக்கு முன்னுதாரணம் காட்ட முடியாது. அவர் தமிழுக்கு அவரே தாயும் தந்தையும். எனவே அவர் எழுதிய ஒரு தமிழ், கருத்துக்களை சொல்லுவதற்காக அவர் உருவாக்கிய தமிழ். மக்களுக்கு தமிழில் சொல்லணும். ஆங்கிலத்தில் அவர் தெரிஞ்சதை தன்னுடைய புலமையை காட்டிக்கொண்டு அவர் அகில இந்திய தலைவராக போயிருக்கலாம். அன்றைக்கு அகில இந்தியாவுக்கு பெரிய கட்சி காங்கிரஸ். அவர் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக வாழ விரும்பலை. ஏனென்றால் வெள்ளையர் கொடுத்த சர்பட்டம், ராவ்பகதூர் பட்டத்தை எல்லாம் துறக்க வேண்டும் என்று தன்னுடைய கட்சியில் தீர்மானம் கொண்டு வந்தவர் அண்ணா. சுதந்திரம் பெற்ற பிறகு அவருடைய தலைவரான தந்தை பெரியார் சுதந்திரத்தை துக்க நாள் என்று சொன்னார். ஆகஸ்ட் 15 அதே கட்சியில் இருந்து கொண்டிருந்த அவருக்கு அடுத்த இடத்திலே இருந்த அண்ணா இந்த ஆகஸ்ட் 15 மகிழ்ச்சி நாள் என்று எழுதினார் தலைவரை எதிர்த்து. இவரே வெள்ளை ஆதிக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர் இல்லை. காங்கிரஸோடு சேர்ந்து போராடி இருந்தால் அவர் அகில இந்திய தலைவர், பிறகு உலகத் தலைவராக போயிருக்கலாம். ஆனால் இந்த நாட்டின் மீதும் இந்த மக்களின் மீதும் அவர் வைத்திருந்த ஆசையினால், அக்கறையினால், கவலையினால் அவர் தன்னுடைய திறமையெல்லாம் சுருக்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கே பாடுபட்டார். அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சிந்தித்த அத்தனையையும் தமிழில் சொன்னார். அண்ணா அவர்கள் மேடையிலே பேசுவார். தமிழிலே மேடையிலே பேசினால் இடையில் ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் கூட பேச மாட்டார். ஒரு பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். அண்ணா அவர்கள் மணிக்கணக்காக பேசுவார், ஆனால் ஆங்கிலத்தை, ஆங்கில வாக்கியத்தை சொல்லி அதை தமிழில் மொழிபெயர்க்க மாட்டார். ஆங்கிலம் அருமையாக பேசுவார், ஆனால் தமிழிலே பேசுகிற பொழுது தனக்கு ஆங்கிலம் தெரியும் என்பதை அவர் காட்டிக்கொண்டதில்லை. ஏனென்றால் அவருடைய நோக்கம் தான் பெரியவன் என்று காட்டுவதில்லை. எதிரே உட்கார்ந்திருக்கிற மக்களின் மீது கொண்டிருக்கிற அக்கறையால் அவர்களை கடைத்தேற்ற வேண்டும் என்கிற பேராசையால் அவர் உந்தப்பட்டவர். அதனால் தமிழில் முழுசாக பேசுகிறார். அப்படி பேசுகிற தமிழும் எழுதுகிற தமிழும் அவருடைய ஆங்கிலம் படிப்பினால் பாதிக்கப்பட்டது. இந்த வாக்கிய முடிவுகளெல்லாம் கம்பராமாயணத்தில் சில பார்க்கலாம். ராமன் வந்தான் என்பதற்கு பதிலாக வந்தான் ராமன், இப்படிலாம் சொல்கிறது வழக்கம் அழகுக்காக. இது நிறைய பள்ளி அள்ளி கொட்டினார் அண்ணா. இங்கிலீஷில் படித்த அந்த சின்டாக்ஸ் உள்ளே போய் அவர் தமிழ் எழுதுகிற பொழுது அவர் அறியாமல் அது வெளியே வந்தது. அதனுடைய விளைவு என்ன? நான் சொன்னது போல இன்றைக்கு தமிழ் பேராசிரியர்களே அதை படிக்கிறாங்க, அந்த தமிழில் பேசுகிறார்கள். என்னுடைய ஆசிரியர் இந்த கல்லூரியில் படித்தவர் பரமசிவம் பிள்ளை என்று ஒரு பெரிய புலவர், எனக்கு தமிழாசிரியர். அவர் சொன்னார், அப்போ வித்வான்னு பேர், புலவர் கிடையாது, முறையாக தமிழ் படிப்பதற்காகவே படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள், வித்வான் படிக்கிற மாணவர்கள், அண்ணா எழுதிய திராவிட நாடு என்ற பத்திரிகை வாரம் ஒரு முறை வரும், அது வருவதற்காக காத்து கிடப்பார்கள். தமிழுக்கு வித்வான் படிக்கிற மாணவர்கள் அண்ணா எழுதுகிற திராவிட நாட்டை படிப்பதற்காக காத்து கிடந்தார்கள். முறையாக தமிழ் படிக்கிறவர்களுக்கு அதில் ஒரு ஈர்ப்பு. அப்படி அவர் பாதித்தார். காரணம், தமிழ் என்பது அல்ல, வெறும் தமிழ் அலங்காரம் அல்ல. அவர் அடுக்கு மொழியில் பேசினார், அலங்காரமாக பேசினார் என்று எல்லாரும் சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள். அதுவல்ல காரணம், அவர் எழுத்துக்கு பின்னால் ஒரு உண்மை இருந்தது, எழுத்துக்கு பின்னால் மக்களை பற்றிய கவலை இருந்தது, எழுத்துக்கு பின்னால் மக்களை பற்றிய பரிவு இருந்தது, இந்த மக்களை கடைத்தேற்ற வேண்டும் என்கிற ஆர்வம், அதை வெறின்னு கூட சொல்லலாம். எடுத்துக்காட்டாக, எல்லாரும் தான் பிழப்புக்கு பாரிஸ்டர் படித்தான், எல்லோரும் வேலைக்கு போனார்கள். மகாத்மா காந்திக்கு முன்னால் தென்னாப்பிரிக்காவுக்கு எத்தனையோ பேர் போய் பிழைக்க போயிருக்கிறார்கள். கோடீஸ்வரன் இருந்தான், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனி, அங்கே இருக்கிற தொழில் செய்கிற ஒரு மகமதியன் குஜராத்தி, அவருக்கு அவருடைய உறவினருக்கும் கணக்கு வழக்கு தகராறு. ஆப்பிரிக்காவில் இருக்கிற, தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது. இவருடைய கணக்கு, குஜராத்திக்காரர்களுடைய கணக்கு வழக்கை அங்கே ஒரு வெள்ளக்கார பாரிஸ்டர் அவர்களுக்கு வழக்கு நடத்துகிறார், இங்கிலீஷ்காரர். இந்த கணக்கு வழக்கு புரிந்த ஒரு வழக்கறிஞர் இருந்தால் நல்லது என்று மகாத்மா காந்திக்கு பணம் கொடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு வழக்கறிஞராக அழைத்து போனார். பிழைக்கத்தான் அவர் போனார், எத்தனையோ பேர் பிழைக்கிறான், அவரும் போனார். ஆனால் அங்கே நிறக்கொடுமையால் இந்தியர்கள் படுகிற துன்பத்தை, படுகிற அவமானத்தை பார்த்து மனம் கொதித்தார். அவருக்கு அக்கறை வந்தது. வழக்கறிஞர் தொழிலை விட மக்களுக்கு உழைப்பது மேல் என்று அவர் வந்தார். இறுதி வரையில் நமக்காக வாழ்ந்தார். பாரதியார் பாட்டை நீங்கள் படிச்சிருக்கலாம், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டார், கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை எனும் அறிவுமில்லார், துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்களை தீர்க்க ஓர் வழியிலேயே ஏன் அழுகணும்? அவருக்கு என்ன, பாரதிக்கு என்ன வந்தது? அன்றைக்கு இருந்த சமூக அமைப்பில் மேல்தட்டிலே இருக்கிற பிராமண குடும்பத்திலே பிறந்தவர் பாரதியார். மகா பேரு பெரு ஞானி, பெரிய ஞானி. அவருடைய அறிவு கூர்மைக்கு யாரும் ஈடுகடை காட்ட முடியாது. அவர் நினைத்திருந்தால் எல்லோருக்கும் தலைவராக இருந்திருக்கலாம், ஒரு மடத்தை உருவாக்கி சாமி மடத்தலைவராக இருந்திருக்கலாம், எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்டுருப்பார்கள், அவ்வளவு ஞானம். அப்பேற்பட்ட ஞானி தெருவிலே இருக்கிற சாதாரண மக்கள் துஞ்சி மடிவதை பார்த்து துன்பப்பட்டார். அப்படி பாரதிக்கு இருந்த கவலை அண்ணாவுக்கு வந்தது. மகாத்மாவுக்கு ஏற்பட்ட கவலை அண்ணாவுக்கு வந்தது. அதனால் அந்த எழுத்துக்கு வலிமை இருந்தது. அந்த எழுத்தை போல நீங்கள் எழுதி பாருங்கள், வராது. அந்த எழுத்துக்கு பின்னால் உள்ளம் இருக்க வேண்டும், நல்ல சிந்தனை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும். அப்போ அது எடுபடும். அண்ணாவுடைய இள வயது காலத்தில் நெருப்பு தெரிக்க பேசியிருக்கிறார். நான் கேட்டதில்லை நேராக. நான் அவரை கேட்கிற காலத்திலெல்லாம் அவர் நல்ல முதிர்ச்சி அடைந்து விட்ட காலம். அவருடைய இளமை காலத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தங்கு தடையின்றி கடல் படை திறந்தார் போல் பேசியிருக்கிறார். அவரை பேச்சை கேட்டு 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 மக்கள் கூட்டம் வந்தது. அவருடைய அறிவு பேச்சை தவிர அவரிடம் மக்களை வசீகரிக்கக்கூடிய எந்த பின்புலமும் கிடையாது. பெரிய குளத்தில் பிறக்கலை, பெரிய பணக்காரர் இல்லை, பெரிய பதவியிலே இல்லை, ஆள் அழகன் இல்லை, எதுவுமே இல்லை. அவரிடமிருந்த அறிவும் ஆற்றலும் உண்மையும் தவிர அவரிடம் மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி எதுவும் இல்லை. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து இனிது சொல வல்லார் பெரிய அப்படின்னு ஒரு குரல் இருக்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் முடிவதாம் சொல். அந்த குரலுக்கு இலக்கணம் ஒரு உதாரணம் வேணுமே. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து சொல வல்லார் பெரியன்னா, சொல்லுகிற வகையிலே சொன்னால் அவன் சொல்லுவதை உலகம் கேட்கும். இதான வள்ளுவர் சொல்றார். கேட்டார் பிணிக்கப்பட்டார்கள். எப்படி பேசினார் தெரியுமான, அடுத்தவன்கிட்ட போய் சொன்னா ஐயோ நான் கேட்கலையேன்னு வருத்தப்பட்டான். இது அண்ணாவுக்கு நடந்தது. அந்த குரலுக்கு ஒரு ஆள் வேண்டுமானால், ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமானால் அது அண்ணாதான். இன்று வரையிலே அவருக்கு இணையாக ஒருவர் இல்லை. அப்படி பேசினார். விடிய விடிய மக்கள் காத்து கிடந்தார்கள், இரவு முழுக்க விழித்திருந்தார்கள். அப்படி அண்ணா பேசினார். இப்போவும் தான் எல்லாரும் பேசுகிறோம். நானே மேடையில் பேசக்கூடியவன் தான். இன்றைக்கும் பலர் பேசுகிறார்கள். ஆனால் அண்ணா பேச்சுக்கு மக்கள் மயங்கியதை போல் யாரும் மயங்கியதில்லை. அது போலி மயக்கம் அல்ல, அது போதை அல்ல, அது அறிவு தெளிவால் அன்பால் ஊட்டப்பட்ட தாய்ப்பாலை போல சுவையுடையது. அது மது அல்ல, மயக்கம் தருவது அல்ல, உங்களுக்கு உயிர் தருவது. எல்லாரும் கவிதை எழுதுறான். பாரதியார் எழுதிய கவிதை ஆகுமா? இன்றைக்கு எல்லாரும் எத்தனை பேரானும் பட்டம் வச்சுக்கொள்ளலாம். ஆனால் பாரதி எழுதிய ஒரு சொல்லுக்கு அது ஈடாகாது. ஏனென்றால் பாரதியார் எழுதுகிற கவிதைக்கு பின்னால் பாரதி என்கிற கவிஞன் இருக்கிறான். அந்த ஆளுமை இருக்கிறது. பாரதியார் கவிஞன் என்று சொன்னால் கவிஞனுக்கு ஆதிகாலத்தை பொருள் சொல்லுவாங்க. அவருக்கு தான் தெரியும், சமஸ்கிருதம் அவருக்கு தான் தெரியும். கவினா ரிஷின்னு அர்த்தம், ஞானின்னு அர்த்தம். கவிஞன்னா கவிதை எழுதுகிறவன் அல்ல. பாரதியாரே சொன்னார், கவிதை எழுதுகிறவன் கவிஞன் இல்லை, எவன் கவிதையாகவே வாழ்கிறானோ அவன் கவிஞன். அப்படி வாழ்ந்தவர் பாரதியார். அதனால் பாரதி கவிதை சுகமாக இருக்கிறது. பாரதியார் எழுதிய கவிதைகளையெல்லாம் விட பாரதி பெரியவர். சூரியன்லேருந்து வெளிச்சம் வருகிறது, அது உங்களுக்கு கிடைக்கிற இஷ்டம் தானே அதுகிட்டே இருக்கு. எவ்வளவோ வெப்பம் இருக்கிறது, அதில் வர்ற வெப்பம் நமக்கு கிடைக்கிறது. அதே போல் பாரதியிடமிருந்த வெளிச்சத்திலே அவர் கவிதையிலே வந்தது கொஞ்சம். அதே போல் அண்ணா என்கிற மிகப்பெரிய சக்தி வெளியிட்ட வார்த்தைகளால் மக்கள் ஈர்க்கப்பட்டார். அந்த சத்தியமும் அந்த ஆசையும் பரிவும் இருந்தால் உங்களுக்கும் பேச வரும். அண்ணா கடவுள் வர வாங்கிட்டு வந்தவர், வேற யாரும் பேச முடியாது என்று நான் சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அண்ணாவைப் போல நீங்கள் வாழ முற்பட்டால் உங்களுக்கு அது வரும், நீங்களும் பேசுவீர்கள். அப்படி என்ன செய்ய நினைத்தார், அப்படி என்ன செய்து விட்டார்? அவர் தோன்றுகிற பொழுது இந்த நாட்டிலே தமிழுக்கு பெரிய மரியாதை இருந்ததோ, பல பேர் சொல்லுவார்கள் தமிழை வைத்து அவர் பிழைத்தார்னு சொல்லுவோம். இன்னைக்கு பிழைக்கிறான், நான் மறுக்கலை. தமிழ் தமிழ் என்று சொல்லி பட்டிமன்றத்தில் பேசி, பொதுக்கூட்டத்தில் பேசி, டிவியில் பேசி, அவர் பிள்ளைகளுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது, யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படியல்ல, தமிழுக்கு ஒன்றும் அப்போ பெரிய மரியாதை கிடையாது. ஏனென்றால் தமிழ் என்பது இரண்டாம் தர மொழியோடவும் கீழாக இருந்தது. ஆனால் தான் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பாடுகிற பொழுது சொன்னார், இமை திறவாமல் கிடந்துட்டது இன்ப தமிழ்நாடு. தூக்கத்தில் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் அப்படின்னு பாரதி சொன்னார், பாரதிதாசன் சொன்னார். தன்னை காப்பாற்ற ஒரு தலைவன் வரமாட்டானா என்று தமிழகம் தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பாரதியார் சொன்னார், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு, அதை தொழுது படித்தெழுதி பார்ப்போம். சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. யாரும் தமிழ் படிக்க ஆசைப்படலை, ஏனென்றால் நம்மை ஆள்கிற மொழி ஆங்கிலம். ஆங்கிலம் படித்தவனுக்கு தான் அரசாங்கத்தில் வேலை, அவனுக்கு தான் சமூகத்திலே அந்தஸ்து. தமிழ் புலவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தால் தமிழ் படித்தவர்கள், பெரிய மரியாதை ஒன்று யாரும் கொடுத்துள்ள, பெரிய புலவர்கள் ஆதரித்தார்கள், பெரிய புரவலர்கள். அதுவும் வர வர குறைந்தது. பணக்காரர்களெல்லாம் இங்கிலீஷ் படிக்க ஆசைப்பட்டார்கள், வாழ்க்கையே ஆங்கிலமயமாக போய்விட்டது. அந்த காலத்தில் பாரதி வந்தார், அதற்கு பின்னால் அண்ணா வந்தார். தமிழை பற்றிய ஒரு மரியாதையை தமிழர்கள் உள்ளத்திலே விதைத்ததில் பாரதிக்கு பிறகு அண்ணா தான் செஞ்சார். பாரதியாரையே துணைக்காக அழைத்து கொண்டார். பாரதியாருடைய பாடல்களில் மக்களுக்கு போய் சேராத பல பாடல்களை அண்ணா சொன்னார். உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லணும், முதல் முதலாக மகாகவி பாரதியாரை மக்கள் கவிஞர் என்று சொன்னவர் அண்ணா. 1945 என்று நான் நினைக்கிறேன், திருச்சி வானொலியில் ஆங்கிலத்தில் பாரதியாரை பற்றி பேசினார். அதற்கு தலைப்பு பீப்புள்ஸ் பாயிண்ட். பாரதியாரை பற்றி ஆங்கிலத்தில் பேசியிருக்கார், அது புத்தகம் கூட இருக்கிறது. முதல் முதலாக பாரதியாரை மக்கள் கவிஞர் என்று சொன்னவர் அண்ணா. அவருடைய வழியிலேயே போய் தமிழ் உங்கள் தாய்மொழி, அது எல்லாவற்றையும் உயர்ந்த மொழி என்ற கௌரவத்தை என்ற எண்ணத்தை நமக்கு உருவாக்கியவர் அண்ணா. அது பாதிப்பு எப்படி இருந்தது என்றால், அந்த காலத்தில் படித்த என்னை போன்ற மாணவர்கள் கல்லூரியில் எல்லாரும் கலாட்டா பண்ணுவான், இருக்கிற ஆசிரியர்களை கிண்டல் பண்ணுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் தமிழாசிரியரை கிண்டல் பண்ண மாட்டான். தமிழாசிரியர் என்றால் நம்முடைய ஆசிரியர் என்று ஒரு அபிப்பிராயம். இந்த கருத்து உருவாவதற்கு காரணம் அண்ணா. தமிழ் நம்முடைய தாய்மொழி, அதை நாம் கௌரவமாக பாதுகாக்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும், தமிழன் என்று மார்தட்டி சொல்லிக்கொள்ள வேண்டும் என்கிற சுயமரியாதை உணர்வை அண்ணா உருவாக்கினார். இந்த பெரியார் உருவாக்கினார்னு நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் பெரியாரை பொறுத்த அளவில் அவருக்கு கலை உணர்வுங்கிறதெல்லாம் கிடையாது. இலக்கியத்தை பற்றி அவர் பேச மாட்டார், இலக்கியமெல்லாம் பொய் சொல்லுகிறது என்று நினைத்தவர் அவர். மொழி என்பது அவருக்கு ஒரு கருவி, அவ்வளோதான். அதில் தாய்மொழி என்ற பற்று பாசம் பாரதிக்கு இருந்ததை போல் அண்ணாவுக்கு இருந்தது போல் பெரியாரு கிடையாது. அதை அவர் மறைக்கலை, வெளிப்படையாக சொன்னார். ஆனால் அண்ணா அவர்கள் பகுத்தறிவு கொள்கைகளை வைத்து கொண்டு மொழியை நேசித்தார். தமிழ் மக்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், எது அடையாளம்? தமிழ் மக்களுக்கு அடையாளம் என்ன? அவருடைய தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் வரலாறு. அதனால் சேர சோழ பாண்டியர் என்று பேசினார். திமுக தோன்றிய அண்ணா அவர்கள் தோன்றியதற்கு பின்னால் சங்க இலக்கியங்களுக்கு மலிவு பதிப்பு வந்தது. அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் புராணங்கள்லாம் எதிர்த்தார். ஒரு காலகட்டத்தில் கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் எரிக்க வேண்டும் என்று அண்ணா பேசினார். அதற்கு காரணம் அவை மூடநம்பிக்கைகளை பரப்புகின்றன என்று சொல்லி அதற்கு சமாதானம் சொன்னார். பெரியார் ராமாயணத்தை எரிக்க சொன்னார். அண்ணா அதை ஆதரித்தார். ஆனால் தமிழை எதிர்ப்பதாக யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது. அவர் இலக்கியத்துக்கு எதிரி அல்ல. அதற்கு அடையாளமாக புலவர் குழந்தை என்கிற பெரும் புலவர் ராவண காவியம் என்று ஒரு நூல் எழுதினார். அந்த ராவண காவியத்திற்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் அண்ணா, எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் இப்போ கூட படித்து பார்க்கலாம். கம்பராமாயணத்தை விட உயர்வாக அவர் எழுதியிருக்கிறார். இயற்கை வருணனை செய்திருக்கிறார் என்று ராமாயணத்திலிருந்து ஒரு பாட்டு. அதே வருணனை புலவர் குழந்தை எப்படி பண்ணியிருக்கிறார்? மூடநம்பிக்கையோடு அல்ல, இதை எங்கள் புலவர் அப்படின்னா அல்ல, ஆய்வு நோக்கோடு ஒரு முன்னுரை எழுதினார். கடைசியாக முடித்தார் ஒரு பெரிய இலக்கிய விமர்சனம். இது பழமைக்கு பயணச்சீட்டு, புதுமைக்கு நுழைவு சீட்டு எழுதியிருக்கார். இதை விட ஒரு லிட்டரரி கிரிட்டிசம் வேணுமா? ஆனால் ராமாயணத்தை இலக்கியத்தை அவர் எதிர்க்கிற மூடநம்பிக்கை எதிர்ப்பது ஒரு நோக்கம். இதை எரிக்க சொன்னதுனால தமிழுக்கு எதிரி என்று ஆகிவிடக்கூடாது. ஆகவே சங்க இலக்கியத்தை பிரச்சாரம் செய்தார். சங்க இலக்கியத்தை படிக்காத சாதாரண மக்கள் மத்தியிலே புறநானூறு என்றான், அகநானூறு என்றான், குறுந்தொகை என்றான், கலித்தொகை என்றான். அவருடைய கட்சிக்காரனுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கவே முடியாது. ரொம்ப படித்தவங்க கூட புறநானூறுக்கு நேராக பொருள் சொல்ல முடியுமா? உரை இல்லாமல். தமிழ் படிக்கிறவர்களே உரை இல்லாமல் சொல்ல முடியறதில்லை. ஆனால் இந்த சொற்கள் எல்லாருக்கும் பரிச்சயம். சைக்கிள் கடைக்காரன் புறநானூறு சொன்னான். முடித்திருத்துகிற தோழர் கலித்தொகை என்று சொன்னார். வண்டி இருக்கிற ரிக்ஷா வண்டி இருக்கிற தோழர் பத்துப்பாட்டு என்று பெயர் சொன்னான். படிக்கிறானோ இல்லையோ இந்த பெயர்களெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் எங்கள் சொத்துன்னு சொன்னான். தமிழர்களை, தமிழர்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது என்று உணர வைத்தவர் அண்ணா. அந்த ஆசையில் கொஞ்சமாவது படிப்பான்ல. அவர் பேசுகிற பொழுது ஆங்கிலம் கலக்க மாட்டார் என்று சொன்னேன். அதற்கு காரணம் தான் பேசுவது மக்களோடு போய் சேர வேணும். தான் படித்ததை காட்டுவதற்கல்ல, தன்னுடைய மேதையை காட்டுவதற்கல்ல, மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்க வேண்டும். நாங்கள் தஞ்சையிலே ஒரு வழக்கறிஞர் மாநாடு நடத்தினோம், திமுக வழக்கறிஞர் மாநாடு. அது அண்ணா சொல்லிதான். அந்த மாநாட்டிலே அண்ணா ஆங்கிலத்திலே பேசுவார் என்று அறிவித்தோம். அண்ணா அவரை அவ்வளவு கடுமையாக கோபித்து கொண்டார். தஞ்சாவூர் வந்து என்னை இங்கிலீஷில் பேச சொல்றிய, எனக்கு தெரிந்ததை பேசவா, நான் வருகிறேன், மக்களுக்கு புரிய வேண்டாமா, அவர்களுக்கு தானே பேசுகிறேன், மிகவும் கோபித்து கொண்டார். நாங்கள் டிக்கெட் வசூல் பண்ணுறதுக்காக அதை போட்டோம். அப்படி ஆங்கிலத்தில் பேசுவதற்கு முன்னால் ஒரு 10 நிமிஷ நேரம் தமிழின் பெருமையை சொன்னார். ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பேசினார். எனவே தமிழ் என்பதை தமிழ் மக்கள் உணரச் செய்தவர் அவர். தமிழ் மக்கள் அதிலே பெருமை கொள்ள செய்தவர். ஆனால் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு யோசித்து பாருங்கள். தமிழ் படிக்கிற நீங்கள் அத்தனை பேரும் வெளியே போகிற பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் இரண்டாந்தர படிப்பு படித்தவர் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் ஆழ் மனதில் இருக்கு. இட் இஸ் இன் சப்கான்ஷியஸ் மைண்ட். பெரிய பெரிய கல்லூரிகளில் எம்ஏ படிக்கிறவர்கள் இப்போ பொருளாதாரம் படிக்கிறது கூட பெரிய படிப்பு இல்லை. டாக்டருக்கு படிக்கிறது, இன்ஜினியருக்கு படிக்கிறது, எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷில் பேசுறது. சென்னையில் என் பொண்ணு சொன்னான், அவளும் எம்ஏ படித்தவ தான். அவள் கடைக்கு போகிறாள். அவள் சொன்னான் அன்றைக்கி ஃபோன் பண்ணி, சென்னையில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் தமிழக அரசாங்கம் எல்லா கடைகளுக்கும் தமிழில் பேர் இன்னும் உத்தரவு வேற போட்டிருக்கான், வெளியே தமிழ் பேர் போட்டிருக்கான், உள்ளே போனால் அங்கே வேலை செய்கிற அவ்வளோ பேரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. தமிழில் போய் பொருள் கேட்டால் யாரும் மதிக்கிறது இல்லையா. என் பொண்ணு சொன்னான், இப்போ முதல்வருக்கே கடிதம் எழுதியிருக்கா, இப்போ எழுதுனான், நான் தமிழ்நாட்டில் வாடுற ஒரு தமிழச்சி, நான் தமிழ் வழியிலேயே எம்ஏ வரைக்கும் எழுதியிருக்கேன், நான் போய் கடையில் போய் இங்கிலீஷ் பேசலைன்னா அலட்சியமாக என்னை பார்க்குறா, தமிழ்நாட்டில் இது இருக்கலாமான்னு கேட்டிருக்கேன். தமிழுக்கு இன்றைக்கு மரியாதை இல்லை, சும்மா ஏமாற்றிக்க கூடாது. நம்ம தமிழ் படிப்பது என்பது வெறும் வேலைக்குன்னு அர்த்தம் இல்லை. தமிழ் படிச்சுட்டு நீங்கள் அரசு வேலைக்குத்தான் போக வேண்டும் என்கிற கவலை இல்லை. படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லை, பணத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற அத்தனை கோடீஸ்வரனும் படிப்பாளி அல்ல. கோடீஸ்வரனா டாக்டர் ராதாகிருஷ்ணனா, கோடீஸ்வரனா டாக்டர் சாமிநாதையரா? சாமிநாதையருக்கு 50 ரூபா சம்பளம் இருந்திருக்கும். ஆனால் சாமிநாதையர் தான் தமிழை வாழ வைத்தவர். இன்றைக்கு எவ்வளோ சம்பளம் ஆசிரியர்களுக்கு, ஆனால் அவர் சாமிநாதையரை பார்க்க முடியலையே. முதல்ல அதை பற்றி உயர்வு உங்களுக்கு இருக்கணும். சாமிநாதையர் அவர்கள் சிறு வயசில் கோவத்திலேயே படம் கேட்க போனார். இன்றைக்கு மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் இப்போ கிடையாது. படிக்கணும்னா ஆசிரியர்கிட்ட ஓடணும். ஒவ்வொருத்தையும் ஒரு நூலை எடுத்துகிட்டு போய் கேட்டார். ஒரு புலவனுக்கு ஒரு நூல் தெரியும். எல்லா நூலையும் படிக்கணும்னா 10 புலவன்கிட்ட போகணும். ஒரு நூலை படிக்கிற நூல் பேர் நான் நினைவில்லை. பாதி படிச்சிருக்காரு, அதுக்குள்ளே அந்த புலவர் இல்லை. மீதி நூலை படிக்கிறதுக்கு அந்த நூலை புலமுள்ள ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே எடுத்துகிட்டு போகிறார் ஐயர். அந்த புலவர், ஓஹோ அவ்வளோ லேசாக கற்றுக்கலான்னு பார்க்குறியோ அப்படின்னு சுற்றிட்டு போயிட்டார். சொல்லித்தரல, இதான் பக்க படிப்பு. அப்போ ஒருத்தர் சொன்னார், உங்கள் பிள்ளைக்கு அது தீனி போடணுன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமூர்த்திகிட்ட போகணும். மற்றவர்கள் யாரும் இவருடைய ஆசைக்கு தீனி போட முடியாது என்று ஒருத்தர் சொன்னார் அரியலூரில். எனவே அவருடைய தகப்பனார் மாயவரத்தில் இருக்கிற மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமூர்த்தியிடம் இவரை அழைத்து போனார். அவர் ரொம்ப சோதனை செய்து இவரை மாணவராக ஏற்றுக்கொண்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் என்கிற பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய சாகித்ய கர்த்தா. அவரை பற்றி ஐயரே வரலாறு எழுதியிருக்கார். அவரும் மாயவரத்தில் இருந்தார். முடிகொண்டான் கோபாலகிருஷ்ணம் ஐயர், கோபாலகிருஷ்ணம் பாரதியார். அவர்கிட்ட ஐயர் போய் சங்கீதம் கற்றுக்கொண்டார். இது மகாவித்வான் கேள்விப்பட்டார். உடனே மாணவனை கூப்பிட்டு சொன்னார், உனக்கு சங்கீதம் வேணுமா தமிழ் வேணுமா? சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தமிழில் ஆழமாக படிக்க முடியாது. முதல்ல அதை எது வேணுன்னு முடிவு பண்ணினார். சங்கீதம் படிக்கிறத விட்டார் ஐயர். அவர் பிராமணர், அவர் காலத்தில் ஒன்று சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும் இல்லை இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். அரசு வேலைக்கு போகணும்னா இங்கிலீஷ் படிக்கணும், சமூக அந்தஸ்து வேணா சமஸ்கிருதம் படிக்கணும். இத்தனை ஆசைகளையும் துறந்து, சங்கீதத்தை துறந்து தமிழ் மட்டுமே படிப்பேன் என்று படித்தார் ஐயர். அப்படி ஆர்வத்தோடு தமிழ் படித்ததுனால தான் இன்றைக்கி உங்களுடைய சங்க இலக்கியங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஐயர் மட்டும் தமிழ் படிக்காமல் போயிருந்தா நீங்கள் மார்கட்டிக்கிற அத்தனை சங்க இலக்கியங்களும் இல்லை. சங்க இலக்கியத்தை தேடி கொடுத்தார் ஐயர். அப்படி இருக்கிறதுன்னு மக்களுக்கு சொல்லணுமே, சராசரி மக்களுக்கு சொல்ல வேண்டுமே, அதான் அண்ணா பண்ணார். அண்ணா செய்தது அண்ணா பெரிய காவியம் செய்யலை, ஆனால் தமிழிலே காவியங்கள் இருக்கின்றன என்று மக்களுக்கு சொன்னார். அந்த காலத்தில்தான் புலியூர் கேசியன் உரை வந்தது, சங்க இலக்கியத்துக்கு மலிவு பதிப்பு வந்தது, எக்கச்சக்கமான மலிவு பதிப்பு. ஏனென்றால் அண்ணா புறநானூறுங்கிறார், அகநானூறுங்கிறார், அது என்னான்னு படிக்கிறதுக்கு கட்சிக்காரன் நேராக ஐயர் எடுத்து படிக்க முடியல. மலிவு பதிப்பாயும் படித்தான். எனவே சராசரி மக்கள் மத்தியிலே தமிழ் உணர்ச்சியையும் தன்மானத்தையும் உருவாக்கினார். தமிழை பற்றி அதிகமாக சொல்வதற்கு காரணம் இது உங்களுக்கு முக்கியம் என்பதற்காக. தமிழ் படிக்கிற உங்களிடம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அண்ணா அவர்கள் எதை படித்து எவ்வளவு படித்திருக்கிறார், என்னென்ன நூல்களை படித்திருக்கிறார் என்று இதுவரை யாரும் ஆராய்ச்சி பண்ணலை. எவ்வளவோ படிச்சிருக்கிறார். போகிற போக்கில் ரசல் சொன்னார், டாயின்பி சொல்லுகிறார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார் என்று எழுதிவிட்டு போகிறார். அப்படியெல்லாம் படித்தா அவர் எதை படித்திருக்கிறார் என்று தெரியும். அப்படி ஒரு ஆய்வை இதுவரையில் யாரும் மேற்கொள்ளவில்லை. உங்களிலே யாராவது அதை மேற்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்வேன். உங்களுக்கு வேண்டிய நூல்களை நான் தர்றேன், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குறேன். நான் அன்அஃபீஷியல் கைடாக உங்களுக்கு இருக்கேன். உங்கள் மேலே உள்ள அக்கறை மட்டும் இல்லை, இந்த பெரிய உண்மை வரலாற்று களஞ்சியம் மக்களுக்கு போய் சேர வேணும். அதை பார்த்தா உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் வரும். அவ்வளவு படித்தார், அவ்வளவையும் தமிழில் சொன்னார். அந்த தமிழ் நடையை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். தமிழ் கட்டுரைகள், கதை எழுதினார், நாவல் எழுதினார், நாடகம் எழுதினார், நாடகத்தில் அவரே நடித்தார். சிவாஜி கணேசன் நீங்கள் சொல்கிறீங்களே, சிவாஜிங்கிறது அவங்க பாட்டான பேரா? இல்லை, அவர் விசி கணேசன், சின்னையா பிள்ளை மகன் கணேசன், விருத்தாச்சலம் சின்னையா பிள்ளை கணேசன், அதான் அவர் பேர், விசி கணேசன். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற ஒரு நாடகத்தை அண்ணா எழுதினார். அந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் சிவாஜி. அந்த நாடகத்தினுடைய வேஷம் போட சம்பத் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். இவர் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் கணேசன். அந்த காலத்து நடிகர்கள் எல்லாம் எல்லா படத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான். எல்லா கேரக்டர்ஸையும் மாறி மாறி போடுவார். அதனால் நாடகம் நடிப்பதற்கு கணேசனை கூப்பிட்டாங்க. பிரமாதமாக நடித்தார். அந்த நாடகத்தை பெரியார் பார்த்தார். பெரியார் வந்து சொன்னார் மேடையில், அந்த பையன் சிவாஜி மாதிரியே நடித்தான், ஆனால் சிவாஜின்னே சொல்லலாம், இதுதான் அவர் பட்டம் அந்த வரலார். கணேசனை சிவாஜி கணேசனை ஆக்கினது அண்ணா, அந்த கேரக்டர். அன்றைக்கு பிராமண ஆதிக்கம் இருந்தது. பிராமண ஆதிக்கம்னா அதுக்கு பிராமணர்கள் காரணம் அப்படி நான் இன்னைக்கு சொல்லலை, அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு சமூக ஏற்பாடு இருந்தது, சோசியல் செட்டப். அந்த கட்டுப்பாட்டுக்கு அவரும் அடங்கினவர்கள், நானும் அடங்கினவன். யாரும் வரவங்கிட்டு ஒரு ஜாதியில் பிறக்கலை. பறையராவும் பள்ளராவும் பிறக்க வேண்டும் என்று யாரும் வரவாங்கிக்கல. பிராமணனாக பிறக்கணும்னு யாரும் வரவாங்கலை. நீங்கள் வச்சிருக்கிற ஜாதி அமைப்புக்குள்ளே ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அதுக்கு ஜாதின்னு சொல்லிடலாம். அதுக்கு அது என்ன பண்ணும்? அந்த பின்புலத்திலே வளர்கிற அந்த அமைப்பில் ஜாதி ஆதிக்கம் இருந்தது, மேல் கீழ் என்ற பாகுபாடு இருந்தது. இதை எதிர்த்து தான் பாரதி பாடினார். இதை எதிர்த்து தான் திருவையாற்றிலே பிறந்த ஜி சுப்பிரமணியர் போராடினார். ஐயர் ஜாதி கூடாது என்று சொன்னார். இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தான் அண்ணா அவர்கள் ஜாதியற்ற ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்க ஆசைப்பட்டார். அவர் பதவிக்கு வருவதற்காக அல்ல, பட்டங்கள் பெறுவதற்காக அல்ல, ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதற்கு பொது வாழ்க்கைக்கு வந்தார். அவர் பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுது அரசியல் கட்சி அல்ல, திமுக பெரியார் நடத்தின கட்சி அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு சமூக சீர்திருத்த கட்சி, சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட். பாரதி என்ன செய்தாரோ, ஜி சுப்பிரமணியர் என்ன செய்தாரோ, மற்ற பெரியவர்களெல்லாம் என்ன செய்தார்களோ அப்படி சீர்திருத்த கட்சி அது. எம்ஏ படிச்சுட்டு வேலைக்கு போவான் பிள்ளை என்று குடும்பம் எதிர்பார்க்கிறது. ஆனால் ஏழை குடும்பத்திலே பிறந்த அவர் வேலையை மதிக்காமல் மக்களுக்காக வந்தார். நேரு பெரிய கோடீஸ்வர வீட்டில் பிறந்தவர். அவர் வீட்டில் அவர் சமைச்சு தான், அவர் சம்பாதிச்சு தான் சமைக்கணுங்கிறது இல்லை. அவங்க அப்பா கோடீஸ்வரன். அவர் படித்தது கேம்பிரிட்ஜில். அவருடைய கல்லூரி படிப்பெல்லாம் இங்கிலாந்தில். வெள்ளக்காரனாகவே வளர்ந்தவர். அவர் பேசுகிற ஆங்கிலம் வெள்ளக்காரனுடைய ஆங்கிலம். ஒரு வெள்ளக்காரன் சொன்னான், ஸ்லோ ஆங்கிலோ செக்ஷன் மைண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கோப் வித் யுவர் மைண்ட் அப்படின்னு சொன்னான். மெதுவாக செயல்படுகிற என்னுடைய ஆங்கிலேய மூளை உன்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல, நீ பேசுகிறத ஃபாலோ பண்ண முடியல என்று சொன்னான் ஒரு வெள்ளக்காரன். அப்படி ஆங்கிலம் பேசுவார். அவர் ஜெயிலுக்கு போனார், போராடினார். அதை நான் குறைச்சலா சொல்ல, ஆனால் அவர் செய்த தியாகத்தால் அவர் வீடு வறுமைக்கு போகவில்லை. அவர் செய்த தியாகத்தினால வீட்டில் அடுப்பெரியாமல் போகல. ஏழு தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அவங்களுடைய ஆனந்த போனத்தை காங்கிரஸ் கொடுத்தாங்க, அவ்வளவு சொத்து. ஆனால் அண்ணா அப்படி அல்ல. அவர் சம்பாதித்துத்தான் இன்னும் மூன்று தாய்களுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்ற வேணும். டீ கொண்டு சொல்ல, காப்பாற்ற வேணும். வறுமையில் வாடுகிற அவர், அவருடைய துறவு எவ்வளோ பெருசு. குடும்பத்தை துறவு என்று சொன்னால் இன்றைக்கு அரசியலுக்கு உள்ளே போகிற பொழுது எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் என்று உள்ளே போகிறார்கள் பிளான் பண்ணி. ஆனால் அண்ணா சாகிற பொழுது ஏழையாகவே செத்தார். அண்ணா எந்த வீட்டிலே குடியிருந்தாரோ அதே வீட்டிலே குடியிருந்தார். அரசு வீட்டுக்கு போகல. அண்ணாவுக்கு புற்றுநோய் வந்தது. அமெரிக்காவிலே போய் மருத்துவம் பார்த்தார்கள். அவர் முதலமைச்சர். அப்பொழுதுள்ள வழக்கப்படி இப்பொழுதும் கூட ஒரு அமைச்சருக்கு ஏற்படுகிற நோயை கவனிக்க வேண்டுமானால் அரசாங்கம் செலவு பண்ணணும். பண்ணுது இன்றைக்கு கூட. இன்றைக்கு பண்ணுறதுக்கு அளவே கிடையாது. அமைச்சருக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு தொடர்புடைய எல்லாருக்கும் அரசாங்கம் செலவு பண்ணுது. ஆனால் அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு போவதற்காக முடிவு செய்யப்பட்ட பொழுது சொன்னார், அரசு பணத்திலே நான் போக மாட்டேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அரசாங்க வரிப்பணத்திலே நான் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார். அவருடைய திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் பணம் தருகிறோம், திமுக பணம் தரும் என்று உறுதி கொடுத்ததற்கு பின்னால் அண்ணா அமெரிக்காவுக்கு போனார். அவருக்கு செலவான பணத்தை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அரசாங்கத்துக்கு கட்டினார்கள். உண்மையெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டான். அப்போ டாக்டர் மில்லர் சொன்னார், நீங்கள் ஏசி ரூமில் தான் இருக்கணும், ஏசி காரில் தான் போகணும், அப்போ தான் வாழ முடியும் என்று சொன்னார். அதற்காக ஒரு வீடு தயார் செய்யப்பட்டது, ஏசி கார் தயார் செய்யப்பட்டது. ஆனால் அண்ணா அவர்கள் அந்த வீட்டுக்கு போகலை, ஏசி காரில் போகலை. என் ஒருவனுக்காக அரசாங்க பணம் செலவாவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார். இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. இந்த உண்மை உங்களுக்கு தெரியணும். ஏனென்றால் இன்றைக்கு எல்லோரும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோரும், அரசியல் என்று சொன்னால் இப்படித்தான் நடக்கும் என்று நம்ப தொடங்கிவிட்டோம். அரசியல்வாதி என்றால் அவன் கொள்ளையடிப்பான், அரசியல்வாதி என்றால் சுகமாக இருப்பான், எம்எல்ஏனா ஏசி கார், மந்திரினா ஏசி பங்களா, அது தப்பில்லை. இந்த எண்ணம் மாற வேண்டும். அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார், இதை யாரும் சொல்ல மாட்டான். சொன்னால் இவனை திரும்பிக்கும்ல, நீ ஏன் அப்படி இருக்கேன்னு கேட்பானே. வாழ்ந்து காட்டியிருக்கிறாரே. எஸ்கே ஜார்ஜ் சொன்னார், காந்தியை பற்றியே சொல்கிறேன், இயேசுநாதருடைய மலைப்பிரசங்கம், அவர் ஈசகுமாரன், அதனால் அவரால் அப்படி வாழ முடியும். ஒரு கண்ணத்தில் எடுத்தால் மறுகணத்தை காட்ட முடியும். என்னுடன் ஒரு மைல் வா என்றால் ரெண்டு மைல் போக முடியும். உன்னுடைய மேலாடையை கொடு என்றால் அங்கேயும் கழற்றி கொடுப்பார். அவர் ஈசகுமாரன், அவரால் முடியும், சராசரி மனிதனால் முடியாது என்று பாதிரியார்கள் எல்லாம் சொல்லி வந்தீர்களே. இதோ ஒரு மனிதன் வாழ்கிறான். இயேசுநாதருடைய மலைப்பிரசங்கம் வாழ்வதற்காக சொல்லப்பட்டது, படிப்பதற்காக அல்ல என்று இதோ ஒரு காந்தி வாழ்ந்து காட்டுகிறார் என்று ஜார்ஜ் சொன்னார். அதையே நான் திரும்ப சொல்கிறேன். அரசியலில் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுவது கற்பனை அல்ல, வாழப்பட்ட விஷயம், வாழ்ந்து காட்டிய விஷயம். நான் பார்த்தது, இந்த நாட்டு மக்கள் பார்த்தது. அதனால தான் அத்தனை பேர் வந்தான், சும்மாவல்ல. அப்படி அவர் ஏசி ரூமில் போகாததுனாலேயே, குளிர்சாத வாழ்க்கை வாழாததனால் அவருடைய சாவு நெருங்கி வந்தது. மில்லர் திரும்ப வந்தார் மருத்துவம் பண்ண. நான் சொன்னதை கேட்கல, அதனால் காப்பாற்ற முடியலன்னு சொன்னார். தான் சாகப்போகிறோம் என்று அவருக்கு தெரியும். தனக்கு வந்திருக்கிற புற்றுநோய் என்ன வகையான புற்றுநோய் என்று அண்ணாவுக்கு தெரியும். ஏனென்றால் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்தது, அந்த லிட்ரேச்சர்லாம் படிச்சிட்டார், புற்றுநோய் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கார். அதனால் மில்லர்கிட்ட தனக்கு வந்திருக்கிற புற்றுநோய் எப்படிப்பட்டது, அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணலாம் என்று அவர் ஆர்கியூ பண்ணார். இவரை கேட்டுக்கிட்டு தான் வைத்தியம் பண்ணார். சாக போகிறோம் என்று தெரிந்து கூட மக்கள் வரி பணத்தை அவர் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர் தலைமை தாங்க வந்தவர் அல்ல, அவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர். பைபிள் சொல்லுகிறது, எவன் உங்களிலே ஒருவன் தலைவனாக இருக்கிறானோ அவன் உங்களுடைய சேவகனாக இருக்கட்டும். எவன் உங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவன் உங்களுக்கு அடிமையாக இருக்கட்டும் என்று இயேசுநாதர் சொன்னார். உண்மையான தலைவன் என்பவன் மக்களுக்கு தொண்டு செய்கிறவன். அதனால்தான் மகாத்மா குடிசையில் வாழ்ந்தார். இத்தனை மக்களுடைய இத்தனை உல்லாச வாழ்க்கைக்கும் யார் வழி செய்து கொடுத்தாரோ அந்த மகாத்மா மூன்றாம் வகுப்பிலே பிரயாணம் செய்தார். எல்லோரும் மாளிகையிலே வாழ்கிற உல்லாச வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த மகாத்மா காந்தி சேரியில் குடியிருந்தார். இன்றைக்கு அண்ணாவின் பெயரை சொல்லி பிழைக்கிற அத்தனை பேருடைய உல்லாச வாழ்க்கைக்கும் மூல மந்திரம் அண்ணா. அந்த பெயரை எடுத்துட்டு யாராவது இருக்க சொல்லுங்களேன், அரசியல் நடத்த சொல்லுங்களேன். ஆனால் நான் சொல்லுகிற அண்ணாவை பற்றி இந்த விஷயங்களை அவர்கள் சொல்ல மாட்டார். சொன்னா நீ ஏன் அப்படி இல்லைன்னு கேட்பானே. என்ன சொல்றான், அரசியல்னா அப்படிதான் சார். காந்தியை பற்றி பேசினால் அவர் அரசியலுக்கு வரல சார், முழுக்க முழுக்க அரசியல்வாதி காந்தி. காந்தி அரசியலுக்கு வரலன்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனம் அது. அவர் அரசியல்வாதி இல்லைன்னா வேற யார் அரசியல்வாதி? ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், அரசியல்வாதி என்றால் பொய் சொல்லலாம், சூது செய்யலாம், ஏமாற்றலாம், கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம், சொத்து சேர்க்கலாம் என்பதை இலக்கணமாக வைத்திருப்பதால் அவர் அரசியல்வாதி இல்லைங்கிறான். காந்தி இப்போ அவருக்கு அதிகாரத்துக்கு வரல, அண்ணா அந்த குறையை விட்டு வைக்கலை, அவர் அதிகாரத்துக்கும் வந்தார். இரண்டாண்டு காலம் முதலமைச்சர், அவருடைய பிள்ளைகள் நாலு பேர் வளர்ப்பு பிள்ளைகள், ஒரு பிள்ளை கூட கோட்டையிலே போய் தன்னுடைய அப்பாவை பார்த்ததில்லை. நம்புவீங்களா நீங்கள்? முதலமைச்சர் நாற்காலியில் அப்பா உட்கார்ந்துருக்கிறத அவங்க பார்த்ததில்லை, அவளை வர அனுமதிக்கலான்னா. கடைசி வரையிலே அவருடைய மகனான பரிமளம் யாரிடமும் சிபாரிசுக்கு போகாமல் வாழ்ந்து செத்தார். இன்னைக்கு இருக்கிற அத்தனை வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை. நீங்கள் எம்ஏ படிக்கிறவங்க, அதனால் அரசியலை தெரிஞ்சுக்கணும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி சொல்லணும். பாரதியாரை ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் திருக்குறளை பற்றி பேச சொன்னாங்க. பேச போனார், அங்கே இருக்கிற ஆசிரியர் வந்து இவரை பற்றி விவரம் தெரியாமல் சார் நீங்கள் அரசியல் பேசாதீங்கன்ட்டான். அங்கே இருக்கிற ஆசிரியர் பாரதியார்கிட்ட போய் அரசியல் பேசாதேன்ட்டார். உடனே பாரதியார் மாரியம்மா பாட்டை பாடினார், உரத்த குரலில், நல்ல குரல் அவருக்கு. எங்கள் முத்து மாரின்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, பாடினார். அவர் பாடின உடனே அதுவே மின்சாரம் பாய்ஞ்சது மாதிரி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பாடுறாங்க. மாரியம்மா மாரியம்மானு ஒரு கத்த கத்த அவங்களும் கத்துறாங்க. எல்லாம் முடிஞ்சது. திருக்குறள் நல்ல புஸ்தகம், அதை எல்லாரும் படிங்கன்ட்டு போயிட்டேன். கூட போனவர் கேட்டார், ஐயா அப்படி பேசிட்டீங்களே, ஒரு கட்டுக்குள் நின்று நம்மால் பேச முடியாது. என்ன பேசாதேன்ட்டான், அதனால் நான் பேச முடியலன்னு. அதனால் அந்த கட்டுப்பாடு நமக்கு வேண்டியதில்லை, தெரிஞ்சுக்கணும். நீங்கள் திருவாசகத்தில் ஒரு பாட்டு உண்டு, நானார் என் உள்ளமார் என் ஞானங்களார் என்னை யாரறிவார், மாணவர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனையில் என்று திருவாசகம் உண்டு. என்னை சிவபெருமான் ஆண்டுட்டான், அதனால் என்ன எல்லாருக்கும் தெரியுது. நானார் என் உள்ளமார் என் ஞானங்களார் என்னை யாரறிவார், மாணவர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனையில். அந்த பாட்டை அப்படியே இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நான் பொருத்தி பார்க்கிறேன். அண்ணா என்ற ஒருவர் இல்லை என்றால் இவர்கள் யார், இவர்களுக்கு என்ன ஞானம், இவர்களை யார் அறிவார்கள், ஒருத்தர் கிடையாது. சத்யவாணி முத்து என்கிற ஒரு அமைச்சர் இருந்தார், அந்த அம்மா சொன்னாங்க, தெருவோரத்திலே கூழாங்கற்களாக கிடந்த எங்களை எல்லாம் பட்டை தீட்டி வைரங்களாக ஜொலிக்க வைத்தார் அண்ணா. மிக மிக சாமானியர்களை, ஏழை எளியவர்களை, குடிசையிலே பிறந்தவனை, சைக்கிள் கடைக்காரனை, பார்பர் ஷாப் வைத்திருந்தவனை அமைச்சர் ஆக்கினார், எம்எல்ஏ ஆக்கினார். அவருடைய காலத்தில் தான் சராசரி மனிதன் தலைவரானான், சாதாரண மனிதன். கவிஞர் இக்பால் எழுதினார், சிட்டுக்குருவிகள் வல்லூரை எதிர்க்கும் காலம் வரும் என்று சொன்னார். அப்படி சிட்டுக்குருவிகளை வல்லூரை எதிர்க்குமாறு செய்தார். மகாத்மா எப்படி ஏழை விவசாயியை, சேரியிலே வாழ்கிற ஒரு ஹரிஜனை, இந்திய உலக ஆதிக்கம் செலுத்திய வெள்ளைக்காரனை எதிர்க்க வைத்தாரோ, அப்படி தமிழகத்தை பொறுத்த அளவில் ஜமீன்தார்களை, மன்னர்களை, ஆலை முதலாளிகளை, சராசரி மக்களை வைத்து எதிர்க்க செய்தார். அந்த ஜனநாயக தன்மையை உருவாக்கினார், அடிப்படையான ஜனநாயகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படியெல்லாம் அவர் செய்ததால தான் அவர் இறந்த பொழுது அத்தனை மக்கள் வந்தார்கள். ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தவர். அவர் நெற்றியில் எழுதியிருந்தது, நான் உங்களுக்காக வாழ்கிறேன் என்பதை மக்கள் படித்தார்கள், மக்கள் நம்பினார்கள், அதனால் அவரோடு இருந்தார். இன்றைக்கு யாரும் அப்படி இல்லை. இருந்தார் என்று கதை சொல்வதற்காக நான் இதை சொல்லலை, அப்படி எல்லோரும் இருக்க வேண்டும், நீங்கள் அப்படி வர வேண்டும். பெண்கள் அரசியலுக்கு வரலான்னு முதல் முதல்ல இந்தியாவில் கொண்டு வந்தவர் மகாத்மா. தமிழகத்தில் அதை பிரபலமாக்கியவர் அண்ணா. அவர் காலத்தில்தான் தமிழக அரசியலில் பெண்கள் வந்தார்கள். பெண்கள் முன்னேற்றம் என்று தனியாக தலைப்பு வச்சுக்கிட்டு அண்ணா பேசலை. சமூக முன்னேற்றத்திலே, சமூக மாறுதலிலே பெண்கள் மாற வேண்டும், பெண்கள் முன்னேற வேண்டும். அதற்காக கதை எழுதினார், சினிமா எழுதினார், கட்டுரைகள் எழுதினார், தம்பிக்கு கடிதம் எழுதினார். வாழ்க்கை என்பது முழுமையானது, மகாத்மா சொன்னது. வாழ்க்கை என்பது முழுமையானது, கூறு போட உண்ணாதது. அரசியல் என்ற, அரசியல்வாதி என்று ஒரு வாழ்க்கை, வக்கீல்னு ஒரு வாழ்க்கை, சொற்பொழிவாளர் என்று ஒரு வாழ்க்கை, ஆசிரியன் என்று ஒரு வாழ்க்கை என்ற வாழ்க்கை பிரிக்க முடியாது. ஒரே ஆள் தான் எல்லாவாகவும் இருக்கிறான். பொது வாழ்க்கை, தனி வாழ்க்கை என்பது இல்லை, வாழ்க்கை முழுமையானது. எனவே அண்ணாவை நீங்கள் உணர வேண்டுமானால் அந்த வாழ்க்கையை முழுமையாக பார்க்க வேண்டும். அவர் வாழ்ந்தது, அவர் பேசியது, அவர் நின்றது, பழகியது, எல்லாவற்றையும் படிக்கவும். மகாத்மா காந்திக்கு அதிர்ஷ்டவசமாக மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் மகாதேவ் தேசாய், பியாரிலால் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் அவர் வாழ்க்கை அப்படியே பதிவு பண்ணார். நீங்கள் படிக்கலைன்னா உங்கள் குற்றம், ஆனால் அண்ணாவுக்கு துரதிருஷ்டம், அப்படி ஒரு அறிவாளி இருந்து அவர் வாழ்க்கையை பதிவு செய்யலை. அவருடைய வாழ்க்கையிலே மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை, இதை தெரிந்து கொள்ளணும். அண்ணாவுடைய வாழ்க்கையில் அவர் பொது வாழ்க்கையிலே வாழ்ந்தவர், பொதுவிலே வாழ்ந்தவர், வெளிப்படையாக வாழ்ந்தவர், ரகசியமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்க்கையை படிக்க வேண்டும், அவர் எழுத்துக்களை படிக்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் நீங்கள் முழுமையாக அண்ணாவை உணர முடியும். அண்ணாவை உணர வேண்டியது பொழுதுபோக்கல்ல, புதிய ஒரு தமிழ் சமூகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு படிப்பு அடித்தவர்கள் தான் வழிகாட்ட வேணும். எங்கள் வக்கீல்கள் சங்கத்தில் வந்து அண்ணா பேசினார், அரசியலை நீங்கள் புறக்கணிக்கலாம், ஆங்கிலத்தில் பேசினார். யூ கேன் இக்னோர் பாலிடிக்ஸ், பட் பாலிடிக்ஸ் வில் நாட் இக்னோர் யூ, இட் கம்ஸ் டு யுவர் கிச்சன். அந்த காலத்தில் மிகப்பெரிய வக்கீலர்கள் இருந்தாங்க. இப்போ இருக்கிற வக்கீல் மாதிரி இல்லை, கோர்ட்டுக்கு லீவ் விட்டுக்கிறாங்க பாருங்க வாய்க்காட்டுன்னு சொல்லி, அப்படி வக்கீல் இல்லை, மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், வாயை திறந்தவங்க மூடவே இல்லை அண்ணா பேசி முடிகிற வரையில். பெரிய பெரிய வக்கீல்கள் அவங்கக்கிட்ட சொன்னார், யூ கேன் இக்னோர் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் வில் நாட் இக்னோர் யூ, இட் கம்ஸ் டு யுவர் கிச்சன். ஐ வாண்ட் எஜுகேட்டட் பீப்புள் லைக் யூ டு என்டர் பாலிடிக்ஸ், பிகாஸ் ஒன்லி பிகாஸ் எஜுகேட்டட் பீப்புள் லைக் யூ டூ நாட் என்டர் பாலிடிக்ஸ். பவர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஃபியூ, நாட் த சோசன் ஃபியூ, பட் தி ஆக்சிடென்டல் ஃபியூ. நான் சொல்லிக்கிற ஆசைக்காக சொல்லிக்கிட்டேன், அண்ணா சொன்னது நான் கேட்டது, எங்கேயும் பதிவாகலை. நீங்கள் அரசியலை ஒதுக்கலாம், ஆனால் அரசியல் உங்களை ஒதுக்காது. அது உங்கள் சமையற்கட்டுக்கு வருகிறது. வக்கீலை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அப்படி நீங்கள் வராததால் தான், படித்த நீங்கள் வராததால் தான் அதிகாரம் என்று வெறு ஒரு சிலர் கையிலே இருக்கிறது. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் அல்ல, சந்தர்ப்பவசத்தால் வந்த சிலர். நாட் த சோசன் ஃபியூ, பட் தி ஆக்சிடென்டல் ஃபியூ. நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள், என்னுடைய கட்சிக்கு அல்ல, அரசியலுக்கு வாருங்கள் என்று சொன்னார். நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் தமிழை ஐயம் திரிபர கற்க வேண்டும். நீங்கள் ஆசிரியராக போகலாம், அல்லது வெறும் குடும்ப தலைவியாக இருந்து குடும்பத்தை நடத்தலாம், வணிகம் செய்யலாம், நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணலாம், படிப்புக்கு தொழிலுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் உங்கள் தமிழ் படிப்பு உங்களை தமிழச்சியாக மாற்றும், பெண்ணாக மாற்றும், தாயாக மாற்றும், அதன் மூலமாக இந்த சமூகத்தை காப்பாற்றுகிற தலைவர்களாக உங்களை உருவாக்கும். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். பாரதி என்ன சொன்னார், கடவுள் பார்த்தான், இந்த பூமியை எப்படி காப்பாற்றுறது, எதை வச்சு காப்பாற்றலாம் என்று கடவுள் யோசித்தான், அதுக்கு ஒரே வழி பெண்ணுக்கு ஞானத்தை வை. ஒரு தாய் ஞானத்தோடு இருந்தால் அந்த குடும்பம் செழிக்கும். மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கிடைத்தார். எனவே பெண் முன்னேற்றம் என்பது, பெண் கல்வி என்பது, பெண்ணுக்கு அதிகாரம் வழங்குவது என்பது இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு, சமூகத்தை அடக்குவதற்கல்ல, சமூகத்தை சுரண்டுவதற்கல்ல, சமூகத்தை புரப்பதற்காக. இடையினரா, சமூகத்தை புரப்பதற்காக, பேணி வளர்ப்பதற்காக. அப்படி உங்களுடைய கல்வியை நீங்கள் தெளிவாக்கி கொள்ளுகிற பொழுது சமூகத்தை வளர்க்கிற, சமூகத்தை புதிய சமூகத்தை உருவாக்குகிற அந்த பணியில் அண்ணா உங்களுக்கு உடன் இருப்பார். அண்ணா வழியிலே நீங்கள் போனால் புதிய சமூகம் வரும், புதிய குடும்பம் வரும், புதிய மனிதர்கள் வருவார்கள், புதிய அறம் தழைக்கும், எனவே நீங்கள் அண்ணாவை நான் வந்து ஒரு 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 அவுட்லைன் கூட சொல்லலை, ஒரு சாதாரண ஒரு ஓரத்தை கூட சொல்லலை. அண்ணாவை பற்றிய ஒரு பிரஜையை உங்களுக்கு உருவாக்குவதை தவிர என்னால் இதுக்கு இந்த நேரத்துக்குள்ளாக வேறு எதையும் செய்ய முடியவில்லை. அவர் வெறும் அரசியல்வாதி அல்ல, வெறும் எழுத்தாளர் அல்ல, வெறும் பேச்சாளர் அல்ல, அவர் ஒரு சமூக தலைவர், நம்மை காப்பதற்காக வழிநடத்துவதற்காக வந்த தலைவர். அந்த உணர்வோடு, அந்த அவேர்னஸோடு, விழிப்புணர்வோடு, அந்த பிரஜையோடு நீங்கள் பார்க்கணும். பாரதியை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டுமோ, மகாத்மாவை எந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்க்க வேண்டுமோ அந்த கண்ணோட்டத்தில் அண்ணாவை பாருங்கள், பயிருங்கள், நீங்கள் செழித்து வளருங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நீங்கள் இப்போ கேட்க முடியாது, உங்களுக்கு பொறுமை இருக்காது. நீங்கள் விரும்பினா மறுபடியும் பேசுவதற்கு நான் தயார். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இது சம்மந்தமாக இப்போ உங்களுக்கு பொறுமை இருக்காது, இன்னொரு நாளைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் கூப்பிட்றப்ப நான் வரேன், பேசுவேன்.